SBS தமிழ்.
வணக்கம் பொம்பலாட்ட கலைஞர் கலைவாணன் அவர்களே. மு கலைவாணன் என்று அறிமுகப்படுத்தும் எல்லோருமே கலைமாமணி முத்துக்கூத்தனின் மகன் என்றுதான் உங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படி அறிமுகப்படுத்தாமல் பொம்பலாட்ட கலைஞர் கலைவாணன் என்று உங்களை அறிமுகப்படுத்துவதை எப்படி பார்க்கிறீர்கள்?
நான் வந்து ஒரு பொம்மலாட்ட கலைஞர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ரெண்டாவது, அதன் மூலமா சமூகத்துக்கான நல்ல கருத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு என் வாழ்நாள் முழுக்க கிடைச்சிருக்குன்றது இன்னொரு பெருமை. அதை விட சிறப்பு, இன்றைய நாள் நீங்க இன்னைக்கு பேசுற நாள் வந்து என்னுடைய 37வது திருமண நாள். அது ஒரு பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு என்னன்னா, பொம்மலாட்டம் அப்படிங்கிற அந்த கலை வடிவம் வந்து பக்தி கதைகளை சொல்வதற்காக மட்டுமே பயன்படுத்தி வந்த காலத்துல, அதுவும் கைகட்டி ஆற்ற பொம்மலாட்டம் மட்டுமே தமிழ்நாட்டுல பரவலாக இருந்த காலகட்டத்துல 1976 நான் விளையாட்டா கையுறை பொம்மலாட்டத்தை தொடங்கினேன். சும்மா விளையாட்டா வீட்டுல, அப்புறம் வகுப்புல வந்து ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அவங்கள கேலி செய்யற மாதிரி கையில பொம்மையை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுறது, அதாவது சாதாரண காகிதத்துல செய்த பொம்மையை வச்சு டீச்சர் எப்படி அசைஞ்சு பாடம் நடத்துவாங்களோ அது மாதிரி கையாட்டி காட்டுறது, மற்ற மாணவர்கள் ரசிப்பாங்க. அது வந்து அன்னைக்கு கேலியா விளையாட்டா செய்ததே முழு நேர தொழிலா மாறணும்னு நான் அன்னைக்கு நினைக்கல. ஆனா ஒரு காலகட்டத்துல அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை பொம்மலாட்டத்துல சொல்லிட்டு ஒரு கலைக்குழுவை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் நான்.
உங்களுடைய இந்த கலையை எடுத்துக்கொண்டால், பொம்மலாட்டத்தை எடுத்துக்கொண்டால், அதுல வெவ்வேறு வகைகள் இருக்குது அல்லவா?
ஆமா.
அதுல நீங்கள் இந்த கை பொம்மலாட்டத்தை மட்டும் இப்பொழுது தொடர்ந்து நடத்துகிறீர்களா, அல்லது நூல் தடி நிழல்?
அது இல்ல, அதெல்லாம் இல்ல. கையுறை பொம்மலாட்டத்தை தான் தொடர்ந்து நடத்துறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில நாலு வகையான பொம்மலாட்டம் இருக்கு. ஒன்னு கயிறு கட்டி ஆற்ற மரப்பாவை கூத்துன்னு சொல்ற பொம்மலாட்டம். இதுதான் வந்து நெடுங்காலமாக தமிழ்நாட்டுல இருந்த ஒரு கலை வடிவம். அது மட்டுமல்ல, அத வந்து திருவள்ளுவர் வந்து ரெண்டு திருக்குறள்ல சொல்லியிருக்காரு, மரப்பாவை கூத்த. அதனால அது வந்து ரொம்ப தொன்மையானதுன்றதுக்கான அது ஒரு அடையாளம். திருவள்ளுவர் காலத்துல அந்த பொம்மலாட்டம் இருந்திருக்குன்றதுக்கான அது அடையாளம். அடுத்தது தோல் பாவை கூத்துன்னு சொல்ற நிழல் பொம்மலாட்டம், ஷேடோ பிளேன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சினிமாவுக்கான முன்னோடி, திரைப்படத்துக்கான முன்னோடி எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த தோல் பாவை கூத்து தான். அதை வந்து பின்னாடி ஒரு ஒளி பாய்ச்சி அதை வந்து வெள்ளிச்சிறையில காட்டுறது தான் தோல் பாவை கூத்து. அதுதான் வந்து திரைப்படத்துக்கு முன்னோடின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கயிறு கட்டி ஆடுற பொம்மலாட்டம் மரப்பாவை கூத்து வந்து இந்தியன் படத்துல வர்ற பொம்மலாட்டம். இந்த தோல் பாவை கூத்துன்றது வந்து தசாவதாரம் படத்துல முகுந்தா முகுந்தா பாட்டுக்கு வர்ற பொம்மலாட்டம். ஏன்னா நமக்கு எளிமையா திரைப்படத்தை உதாரணம் காட்டினா புரியுன்றதுனால அதை சொல்றேன். அது இல்லாம ராட்பட்டுன்னு சொல்லுவாங்க, குச்சி அல்லது கம்பி வச்சு இயக்கிற பொம்மலாட்டம். ஒரு ஒரு பொம்மைக்கு உள்ள வந்து குச்சி இருக்கும், அந்த கைக்கு ஒரு கம்பி இருக்கும், அதை வச்சு இயக்கிறது வந்து ராட்பட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து மப்பட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரஷ்யாவில் அதிகமா இருக்கு. வாய் அசையக்கூடிய பொம்மைகள், வாய் திறந்து பேசுற மாதிரி, அதுலயும் கம்பி குச்சி எல்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த நாலு வகை பொம்மலாட்டமும் இல்லாத உடலுக்குள்ள கையை விட்டு இயக்கிற கையுறை பொம்மலாட்டத்தை தான் நான் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கேன்.
உங்களுடைய பொம்மலாட்டத்திலே நீங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போல இதிகாசங்கள் புராண கதைகள்ல இருந்து எடுக்காமல் சுற்றுச்சூழல் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான அந்த சிந்தனை உங்களுக்கு அங்கிருந்து வந்தது?
ஒண்ணும் இல்லை, அப்பா வந்து தொடர்ந்து 40 படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நாடகத்துறையில நகைச்சுவை நடிகராகவும் பாடல் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாங்க. ஒரு வில்லுப்பாட்டு கலைஞராகவும் அப்பா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு 14-15 படங்களுக்கு உதவி இயக்குனராக வேலை செய்திருக்கிறாங்க. ரெண்டாவது, பெரியார் கொள்கையில நீண்ட ஈடுபாடு கொண்டவங்க அவங்க. அதனால பொம்மலாட்டம்னு தொடங்கும் போதே சமூக பிரச்சனைகளை தான் இதுல சொல்லணும், ஏன் பக்தி கதைகளை தாண்டி மக்களுக்கான இன்றைய சூழலுக்கான கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்ற சிந்தனையில தொடங்கும் தான் இந்த பொம்மலாட்டம். அதுதான் முக்கிய காரணம்.
இந்த கொள்கை பரப்புகின்ற பொம்மலாட்டங்களை நீங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வேறு நாடுகளுக்கும் எடுத்து சென்றிருக்கிறீர்கள், அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன்.
ஆமா, சமீபத்தில் நான் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ஜப்பான்ல தமிழ்ச்சங்கம் அழைத்ததை இது பண்ணி பேராசிரியர் மு இளங்கோவனோட பயணம் செய்து அங்க பொங்கல் விழாவில் பொம்மலாட்டம் நடத்தினேன். கிட்டத்தட்ட 2000 பேர் தமிழர்கள் பார்த்தாங்க. அதுல சிறப்பு என்னன்னா, இலக்கியத்துல வர்ற சாத்தனாருடைய கதைய பொம்மலாட்டமா பண்ணேன். பெருந்தலை சாத்தனார், குமணன் கதையில வர பெருந்தலை சாத்தனார் வந்து வறுமையில வாடுவாரு. அவங்க மனைவி வந்து, நீ ஏன் இப்படி இந்த தமிழையே கட்டிட்டு அழற அப்படின்னு சொல்லி திட்டின உடனே தமிழினுடைய சிறப்பை பத்தி சொல்லிட்டு, இனி நமக்கு வறுமை இருக்காது, நான் போய் குமண வடலையில பாத்துட்டு வரேன்னு போற அந்த காட்சியை பொம்மலாட்டமா பண்ணேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நடந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவையில் இருந்த அந்த 2000 பேரும் எழுந்து நின்று கைதட்டினாங்க. அது என் கலைக்கு கிடைத்த மரியாதையா நான் நினைக்கிறேன். சிங்கப்பூர் இலங்கையெல்லாம் வந்து பயணம் பண்ணிருக்கேன், பொம்மலாட்டு நிகழ்ச்சிக்காகவும் போயிருக்கேன், பயிற்சிகளுக்காகவும் போயிருக்கேன்.
சொல்லுங்களேன் அதை கொஞ்சம் விரிவா.
மலேசியாவில வந்து பினாங்கு பயணித்தாளர் சங்கம்னு இருக்காங்க, அவங்க அழைப்பை ஏற்று அங்க இருக்கிற பள்ளி ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு கற்பித்தலை எப்படி எளிமையா கொண்டு போய் சேர்க்கறது, அதாவது கற்றல் சூழலை இனிமையாக்குவது எப்படின்றத பத்தி பயிற்சி கொடுத்துருக்கேன். என்னுடைய நண்பர் இப்போ சமீபத்துல ஆஸ்திரேலியாவில்தான் இருக்காரு, ஜான் பிரித்தோ, அவர் தான் என்னை அங்க அறிமுகப்படுத்தினாரு. அவர் கூப்பிட்டு போனதுனால அங்க போய் கிட்டத்தட்ட 10 நாட்கள்ல 700 ஆசிரியர்களுக்கு, தமிழ் கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு, கற்றல் சூழலை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, இனிமையாக எப்படி கற்பிப்பது அப்படின்றத பத்தி பொம்மலாட்டத்தை வழியா சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இலங்கையில வந்து நவ்ரோலியா ஹட்டன் அப்படின்னு ரெண்டு பகுதிக்கு என்னை வந்து இங்க தமிழகத்துல இருக்கிற தென்கட்சி கோ சுவாமிநாதன் காலம் சென்ற அவர் வந்து அவரை அழைச்சிருந்தாங்க. அவருக்கு உடல்நலம் சரியில்லை, போக முடியலன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க வந்து இலக்கிய ரீதி இனியவன், அவங்கதான் என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்க போனபோது அங்க கிட்டத்தட்ட இந்திய வம்சாவழி தமிழர்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 2000 பேரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயும் வந்து தன்னம்பிக்கை ஊற்றுற விஷயங்களை பொம்மலாட்டத்து வழியாகவும் சொற்பொழியின் வழியாகவும் அவங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
கற்றுக் கொடுப்பது என்று சொன்னீர்கள், அந்த வகையிலே நீங்கள் நான் அறிந்த வரைக்கும் ஒரு 7-8 நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள், எல்லாம் சிறுவர்களுக்காகத்தான் எழுதியிருக்கீங்க. கதை கேளு, பாடலாம் வாங்க, அன்புள்ள குழந்தைகளுக்கு,
ஆமா,
இது போன்ற கதைகள்
எல்லாமே எனக்கு என்னன்னா, ஆமா, கடந்த 2003 2014 வரைக்கும் தொடர்ந்து இங்கே தமிழகத்துல மதுரையில இருக்கிற மக்கள் கண்காணிப்பகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சார்பில் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கான கோடை முகாம்னு ஒண்ணு நடக்கும். அதுல என்ன முதல் முறையா 2003 வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்கள் என்ன கூப்பிட்டாங்க. அதுக்கு போயிருந்த போது அந்த குழந்தைகளை சந்திக்கிற பெரிய வாய்ப்பு, ஒரு 127 குழந்தைகளை முதல் முறையா சந்திக்க ஏலகிரி மலையில. அவங்க எல்லாமே வந்து இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள், அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கான ஒரு 10 முகாம் வந்து கோடை காலத்துல மே மாதத்துல நடத்துவாங்க. அதுக்கு நான் முதல் முறையா போயிருந்த போதுதான் குழந்தைகளுக்கு நிறைய தேவை இருக்கு அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது. அப்படி நான் அந்த தேவைகளை உணர்ந்த போது அவங்களுக்கு எப்படி எல்லாம் இந்த செய்திகளை கொண்டு சேர்க்கறது, தன்னம்பிக்கையோட வாழ்றது எப்படி, உணவு பழக்கத்துல எப்படி கடைபிடிக்கிறது, விளையாட்டுனா என்ன, அப்புறம் சக மனிதர்களோடு எப்படி இயங்குவது, அதே மாதிரி தோல்வியை கண்டு தோண்டு போகாம இருக்கிறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பொம்மலாட்ட கலைஞர் கலைவாணன் அவர்கள்.
10 என்னால முடிந்த வரைக்கும் அந்த வகுப்புல சொல்லி கொடுத்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் இதை சொல்றதுக்கு என்ன செய்யறதுன்னு தோணுச்சு. அதனால கதையாக, பாடலாக, சின்ன சின்ன புத்தகங்களாக இதை வந்து குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணம் வந்தது. அதன் முதல் முயற்சியாக கதை கேளு கதை கேளுன்னு ஒரு புத்தகம் நான் எழுதினேன். அதுல குறிப்பா இலக்கிய ரீதி இனியவன் அவர்கள் என்னை ஊக்கப்படுத்தி அதை எழுத வச்சு அதை புத்தகமா அவங்களே வெளியிட்டாங்க முதல் முறையா. அதுல கூட ஒரு கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பச்சைக்கிளி ஒண்ணு பறந்து வரும், வேப்ப மரத்துல உட்காந்து வேப்பம் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு கிளி கத்துற சத்தம் கேட்கும். நாம மட்டும்தானே வந்தோம், இன்னொரு கிளி எங்க இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா கீழே ஒரு ஜோசியக்காரன் கூண்டுல ஒரு கிளி இருக்கும். இதுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. அது எதிரில வந்து உட்காந்து, ஐயோ பாவம் உன்னை யாரு இந்த கூண்டுல போட்டு அடைச்சது, நான் திறந்து விடுறேன் நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லும். உடனே அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி சொல்லும், அது பின்னாடி அந்த மரத்துக்கு பின்னாடி தூங்குறாரு, எனக்கு பால் பழம் எல்லாம் கொடுத்து அவர் தான் வளர்க்கிறாரு, நான் அவரோட சேர்ந்து ஜோசியம் பாக்குறேன், மக்கள் யாராவது வந்து ஜோசியம் பாக்கணும்னு காசு கொடுத்தா என்ன வந்து அடுக்கு மொழியில கூப்பிடுவாரு, எனக்கு பேர் வச்சிருக்காரு பஞ்சவர்ணம்ட்டு, பஞ்சவர்ணம் வெளியே வரணும், ஐயாவுக்கு ஒரு சீட்டு எடுத்து நீ நீட்டு அப்படின்னு அடுக்கு மொழியில கூப்பிடுவாரு. நான் கதவு திறந்து வந்து சீட்டு எடுத்து கொடுப்பேன், அவரு விரலி மடக்கிறத பார்த்து நான் சீட்டை கொடுப்பேன், எனக்கு ரெண்டு நெல் கொடுப்பாரு வாங்கி சாப்பிட்டு நானே கூண்டு உள்ள போயிடுவேன் அப்படின்னு அந்த கூண்டுல இருக்கிற கிளி சொல்லும். உடனே வெளியில இருக்கிற கிளி சொல்லும், கிளின்னா இப்படியா இருக்கணும், அவன் ஊர்ல காசு வாங்கிட்டு ஏமாத்துறானா நீ அவனோட சேர்ந்து ஏமாத்துற, சிச்சி நீ பச்சை கிளி கிடையாது பிச்சை கிளி, கிளினும் சுதந்திரமா பாடி திரிஞ்சு பறக்கணும், அதை விட்டுட்டு நீ கூண்டுக்குள்ள அடைபட்டுட்டு அதுதான் நல்ல வாழ்க்கை நினைக்கிறிய, உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பச்சை கிளி பறக்கும். அதை பார்த்த கிளி வருத்தத்தோட இருக்கும் அப்படின்னு கதையை முடிச்சிருப்பேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லுவதற்கு, ஓமையோட சொல்லுவதற்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அத ஒரு 16 கதைகளை புத்தகமா போட்டாங்க இனிவன் ஐயா. அடுத்தது நானே வந்து குழந்தைகளுக்கான பாடல்கள் நிறைய எழுதியிருக்கேன். பொம்மலட்டத்துக்காக பாடல் எழுதும் போது அதை குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி பாடல் எழுதினா என்ன அப்படின்னு சொல்லி பாடலாம் வாங்கன்னு ஒரு புத்தகம் போட்டேன். அதுக்கு பிறகு வந்து மரம் வந்து குழந்தைகளோட பேசினா என்ன பேசும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அன்புள்ள குழந்தைகளுக்குன்னு ஒரு புத்தகம் போட்டேன். நீரின் தேவை, இன்னைக்கு தண்ணீர் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் அதெல்லாம் சொல்றதுக்காக அதுக்கான ஒரு புத்தகமும் போட்டேன். அடுத்தது வந்து நொறுக்கும் தீனின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அது வந்து ஜங்க் ஃபுட்டை பத்தி, நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நொறுக்கும் தீனின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் தவிர்க்கணும் அப்படிங்கறத வந்து நெகிழி பூதம்ன்ற பேர்ல ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். சின்ன சின்ன கதைகள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அதுல வந்து தன்னம்பிக்கையை விட்டு குட்டி குட்டி கதைகளை வந்து குழந்தைகளுக்காக எழுதியிருக்கேன். அது வந்து பெரியார் குஞ்சுங்கிற புத்தகத்துல தொடர்ந்து அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கதை என்னன்னா, ஒரு தூக்கணாங்குறி வந்து பனைமரத்துல கூடு கட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு குயில் வந்து கேட்கும் என்ன செய்யற அப்படின்னு கேட்கும், நான் கூடு கட்டுறேன் அப்படின்னு, எதுக்கு அப்படின்னு கேட்கும், அதாவது அந்த கூடு வந்து நான் மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக கட்டுறேன் அப்படின்னு சொல்லும். அப்படியா, ஐயோ எனக்கு கூடே கட்ட தெரியாதுன்ட்டு அந்த குயில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். அப்போ ஒரு காக்கா வந்து கேட்கும், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்ட்டு, இல்ல இல்ல அதப்பா அந்த குருவி கூடு கட்டுது அது மாதிரி எனக்கு கூடு கட்ட தெரியாது, அட நீயே அதை பார்த்து பொறாமப்படுற, அதுக்கான கூட்டம் அது கட்டுது, அதுல உனக்கு என்ன வருத்தம், நீ கூட தான் பிரமாதமா பாட்டு பாடுற, அந்த பாட்டை ஊரே கேட்குது, அது கற்ற கூட்டுல அது மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும், நீ பாடுற பாட்டுல இந்த ஊரே மகிழ்ச்சியா இருக்குல்ல அதையே நீ புரிஞ்சுக்கல, உனக்குள்ள இருக்கிற உன்ன பாரு அப்படின்னு அந்த காக்கா சொன்னோன்னு குயில், ஆமா அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு பாடி பறக்கும். அப்ப காக்கா சொல்லும், குருவியின் கூட தனி உடைமை, குயிலின் பாட்டோ பொது உடைமை. இது அந்த கதை. 10 கதைகளா வந்து 2 புத்தகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்ப சமீபத்துல எனக்கு வந்து குழந்தைகளுக்கு சொல்லுவதற்கான தகவலை இப்படி புத்தகமாக்கணும்ன்ற எண்ணம் வந்தது.
உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் துணைவியார் உறுதுணையாக இருக்கிறார் என்பது பத்திரிகை வாயிலாக அறிகிறேன். உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருந்திருக்கிறதா, அல்லது ஆரம்பத்தில் சிரமப்பட்டு பின்னர்?
இல்ல இல்ல இல்ல, எப்பவுமே வந்து குடும்பம் வந்து எனக்கு ஒத்துழைப்பா இருக்கிறதுனாலதான் நான் இந்த வெற்றியை ஈட்ட முடிஞ்சது. ஒவ்வொரு செயல்லையுமே, அதாவது பொம்மலாட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொம்மைகள் செய்வதற்கு என்னுடைய இளைய மகன் பகலவன் வந்து உதவியா இருப்பாரு, பொம்மைகள் இயக்குவதற்கு என்னுடைய மூத்த மகன் முத்தரசன் வந்து உதவியா இருப்பாரு, அதே மாதிரி பேசுவதற்கு உரையாடலாம் பேசுவதற்கு என்னுடைய மூத்த மகன் உதவியா இருப்பாரு, அதை பதிவு செய்வதற்கு பாடல் இசை இதையெல்லாம் பதிவு செய்வதற்கு இளைய மகன் வந்து பகலவன் வந்து எடிட்டரா இருக்கிறதுனால அவர் உதவியா இருப்பாரு, இதையெல்லாம் தாண்டி பொம்மைகளை தயாரிக்கிற போது பொம்மைகளுக்கான உடை அலங்காரம் இதையெல்லாம் செய்வதற்கு வந்து எங்க மனைவிக்கு வந்து தையற்கலை வந்து ரொம்ப நல்லா தெரியும், அதனால அவங்க இந்த டெய்லரிங் அந்த உடை அலங்கார வகையில அவங்க உதவியா இருப்பாங்க. அடுத்தது நான் ஸ்கிரிப்ட் எழுதுனா, கதை உரையாடல் எழுதுனா அவங்களுக்கு வந்து தட்டச்சு செய்ய நல்லா தெரியும் கணினியில, அவங்க வந்து அதை தட்டச்சு செய்து கொடுக்குறாங்க. இப்படி குடும்பம் முழுக்க சேர்ந்து இயங்குவதனால தான் இந்த கருத்தை வந்து எளிதாக மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க முடியுது.
நீங்கள் இதற்கு பதில் சொல்லும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன் ஐயா, நல்ல தமிழ் பேரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் என்று உங்கள் அப்பா பாடி வைத்தார். அந்த கொள்கையை நீங்கள் நன்றாக செயல்படுத்தி இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது.
ஆமா ஆமா, மகிழ்ச்சிங்க.
உங்களுடைய பொம்மலாட்ட கலை தொழில்நுட்ப வளர்ச்சியிலே எதிர்காலம் எப்படி இருக்கும்?
இது வந்து இப்போ நான் செய்யற பொம்மலாட்டம் வந்து கடந்த 42 காலம் தொடர்ந்து 6700 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு, பிற மாநிலங்கள், பிற நாடுகள் இப்படி போய் செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற கணினி உலகத்துல வந்து அடுத்த கட்டமா இதை வந்து கணினி வழியாக வந்து எளிதாக எல்லார மக்கள் இடத்திலும் கொண்டு சேர்க்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நான் தொடங்கின காலத்துல இந்த வாய்ப்பு இல்லை. 76 நான் தொடங்கின போது தொலைக்காட்சி சேனல்கள் கிடையாது, கணினி வசதி கிடையாது. அந்த காலத்துல தொடங்கும் போது பாத்தீங்கன்னா ஹார்மோனியம், தபலா பாடுறவங்க எல்லாரையும் கூட கூட்டு போகணும், 10 கூட்டு போவேன் நான். இப்போ வந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கலாம், ஒரு சாதாரண ஒரு பென் டிரைவ்ல இல்ல மெமரி கார்டுல கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்துற இடத்துல ஒளிபரப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொம்மைகளை ஏற்றலான்ற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்குது. அதோடு சேர்ந்து இந்த கலை வடிவத்தையும் வளர்க்கறதுனால வந்து எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா வந்து இந்த அனிமேட்ரானிக்ஸ் சொல்ற அந்த மெத்தட்லையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். ஒண்ணு இல்ல, பொம்மலாட்டத்தில் வந்து எதுவெல்லாம் செய்ய முடியாதுன்னு மற்றவர்கள் நினைப்பாங்களோ, இப்ப கையுறை பொம்மலாட்டத்துல வந்து பொம்மைய உட்கார வைக்க முடியாது, ஏன்னா நிக்கிற மாதிரிதான், கையில மாட்டினா நிக்கிற மாதிரிதான் தெரியும், அதை எப்படி உட்கார வைக்கலாம். அதே மாதிரி வந்து பொருட்களை எப்படி, மற்ற பொருட்களை, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நான் இருக்கேன்னா ஒரு டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், தொலைக்காட்சி இருக்கும், அதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் நான் நடுவில் இருப்பேன். அந்த மாதிரி காட்சிப்படுத்தலை எப்படி உருவாக்கலாம், இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கிற அறிவியல் சாதனங்கள் மூலமா இதெல்லாம் செய்ய முடியுது. அதுக்கு வந்து அடுத்த தலைமுறையா இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒத்துழைப்பா இருக்கிறதுனால வெற்றி பெற முடியும். சண்டை காட்சி இருக்கும், அதே மாதிரி பாடல் காட்சி இருக்கும், அதே மாதிரி வித்தியாசமான அதாவது கனவு காட்சிகள், திரைப்படத்துல கனவு காட்சிகள் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி கனவு காட்சிகள் இருக்கும். அதெல்லாம் வந்து கருத்தை வந்து ஒரு மனதுல வந்து ஆழமா பதிய வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான். எப்படி நம்ம வந்து கசப்பான மாத்திரையா இருந்தா கூட அதுக்கு ஒரு இனிப்பு கலந்து விற்பனை செய்யப்படுதோ, அது போல இந்த இந்த கலை வடிவங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல கருத்தை சாதாரண எளிய மக்கள் மனதிலும் பதிய வைக்க முடியுது.
மிக்க நல்லது ஐயா, உங்களுடைய வேலைப்பாளுவின் மத்தியிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமாற வாழ்த்தி உங்களது கலை பல வருடங்கள் தொடர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.